Brother James Peter will be translating into Tamil. Brother John Kurian.
But recently, I had a great experience. An opportunity to speak to a very special group of people.
ஒரு விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சில மக்களோடு கூட பேசும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
ஸ்கோர்ஸ் ஆஃப் தெம்
நேரில் வந்திருந்தார்கள்.
சீட்டட் லைக் யூ
உங்களை போலதான் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள்.
நாட் அஸ் மெனி
இவ்வளவு பேர் அல்ல,
பட் தே வர் மெனி.
ஆனால் அநேகர் இருந்தார்கள்.
வாட் வாஸ் ஸ்பெஷல் அபௌட் தட் மீட்டிங்?
ஆனால் அந்த கூட்டத்தை குறித்த சிறப்பு என்ன?
மை லிசனர்ஸ் ஹேவ் ஒன் ஃபீல் இன் திஸ் லைஃப் அண்ட் அனதர் ஃபீல் ஆன் தி லைஃப் பியாண்ட்.
என்னோடு கூட நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அவங்க ஒரு கால் இந்த வாழ்க்கையிலும் இன்னொரு கால் இது வரப்போகிற வாழ்க்கையிலும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா?
A group of men and women,
ஒரு ஆண்களும் பெண்களுமாக ஒரு குழுவினர்,
யங் அண்ட் ஓல்ட்,
வாலிபர்களும் வயதானவர்களும் இருந்தார்கள்,
மிடில் ஏஜ் பீப்பிள்,
நடுத்தர வயதினரும் இருந்தார்கள்.
They had one foot on this life.
அவர்களுடைய ஒரு கால் இந்த வாழ்க்கையிலே இருந்தது.
And the other foot was in the life beyond.
அவர்களுடைய இன்னொரு கால் அங்கே வரப்போகிற வாழ்க்கையில் இருந்தது.
They were a group of eight patients.
அவர்கள் எய்ட்ஸ் வியாபாரிகள் ஒரு குழுவினராக காணப்பட்டார்கள்.
I had never seen so many AIDS patients.
அங்கே இவ்வளவு பெரிய ஒரு எய்ட்ஸ் வியாபாரிகளை நான் பார்த்ததே கிடையாது.
I had seen one or two here or there.
இங்கும் அங்குமாக ஒரு சிலரை தனிப்பட்ட விதத்திலே நான் பார்த்திருக்கிறேன்.
It was the first time in my life that I was seeing such a lot of AIDS patients.
ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை எய்ட்ஸ் வந்த வியாபாரிகளாக நான் ஒரே இடத்திலே பார்த்தது இதுதான் முதல்.
And the scene was a mission hospital.
அவர்களை நான் ஒரு ஊழிய ஆஸ்பத்திரியிலே நான் பார்த்தேன்.
They had come there for treatment.
அவர்கள் அங்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்திருந்தார்கள்.
They were seated in the outpatient open area.
அவர்கள் அறுப்புற வியாதியஸ்தர்கள் உட்காரக்கூடிய அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள்.
One of the doctors in that hospital took me there.
அந்த ஆஸ்பத்திரியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் என்னை அழைத்துக் கொண்டு போனார்.
And asked me to give them a message of hope.
அவர்களுக்கு நம்பிக்கையை செய்தியை கொடுக்க முடியாத இடத்துல கேட்டுக்கொண்டார்.
Because their life on this earth was almost over.
ஏனென்றால் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையானது கிட்டத்தட்ட முடிகிற அளவுக்கு வந்துவிட்டது.
They were almost entering the other life.
அவர்கள் இந்த வாழ்க்கைக்கு பின்னான வாழ்க்கைக்குள் இப்பொழுது பிரவேசிக்கக்கூடிய நிலையிலே காணப்பட்டார்கள்.
Life and beyond.
அவ்வாழ்க்கையும் அதற்கு பின்னும்.
If I go back to that place after a couple of months,
நான் ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த இடத்திற்கு நான் போவேனானால்,
most of them with whom I shook hands will not be there.
நான் கை குலுக்கின அநேகர் அங்கு இருக்க மாட்டார்கள்.
They would have entered the life beyond.
வாழ்க்கைக்கு பின்னாக இருக்கக்கூடிய அந்த காரியங்களை சந்திப்பதற்காக அவர்கள் போய்விட்டிருப்பார்கள்.
I had so much excitement in my heart to speak to them.
அவர்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு அதிகமான உற்சாகம் காணப்பட்டது.
And to tell them that there is hope for a life hereafter.
இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடே நம்பிக்கையை ஊட்டக்கூடிய இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் அவர்களுக்கு சொல்வதற்கு அதிக ஆவலோடு
இருந்தேன்.
அந்த கூட்டத்தை நான் முடிக்க போகிற அந்த நேரத்திலே வரப்போகிற வாழ்க்கைக்கான நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அநேகரங்கே ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டார்கள்.
Some of you might say, well, we don't belong to that group.
நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லவே.
We have no such problem.
எங்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லையே.
Thank God, if you do not have it.
உங்களுக்கு அப்படிப்பட்ட வியாதி இல்லை என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லதுதான்.
But none of us know when we are going to enter the next life.
ஆனால் அடுத்த வாழ்க்கைக்குள்ளாக எப்பொழுது போவோம் என்று சொல்லி நம்மள யாருமே சொல்ல முடியாது.
I have an auntie living right here nearby.
எனக்கு ஒரு ஆண்டி இருக்கிறார்கள். அவர்கள் இங்க பக்கத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த சிட்டி ஆஃப் சென்னை,
சென்னை பட்டணத்தில் தான் அவர்களுக்கு வீடு இருக்கிறது.
And one of my sister's husband,
என்னுடைய சகோதரனுடைய புருஷன்,
my cousin sister's husband,
அதாவது என் ஒன்று விட்ட சகோதரனுடைய புருஷன்,
he was a great doctor in Canada.
அவர் கனடாவிலே புகழ்பெற்ற இருக்கிற ஒரு மருத்துவராக வேலை
பார்க்கிறார்.
பரிபேசி மூலமாக ஆண்டி நான் இந்த நாடிலே நான் வருகிறேன் என்று வீட்டுக்கு என்று
சொன்னார்.
கனடாவிலிருந்து அவ்வளவு தூரமாய் வந்தார்.
டாக்ஸி ஃப்ரம் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்
அங்கே விமானத்திலிருந்து அங்கே டாக்ஸி எடுத்துக்கொண்டு வந்தார்.
என்னுடைய
ஆண்டி இருக்கக்கூடிய வந்தார். அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆண்டி காத்துக்
கொண்டிருந்தார்கள்.
அதிகாலை வேளையிலே அவர் வந்தார். வந்து அங்கே பணியை
அடித்தார். என்னுடைய
வாசல்படியிலே விழுந்து கிடந்தார்.
The man who rang the bell.
மணியை அவர் அடித்தார்.
By the time the door was open,
ஆனால் கதவை திறந்தபோது
this great doctor lies there.
பிரபலமான அந்த வைத்தியர் மருத்துவர் அங்கு செத்து கிடந்தார்.
You don't have to be an AIDS patient for you to die.
நாம் சாக வேண்டும் என்று சொன்னால் நாம் எய்ட் வியாதிஸ்தரா இருக்க தேவையில்லை.
You may even be a great doctor who knows all about your body.
உங்களுடைய சரீரத்தை குறித்து நன்றாய் தெரிந்து அறிந்து இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டாக்டராக கூட நீங்கள் இருக்கலாம்.
Now you are in this life.
இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Both your feet are on this life.
உடைய ரெண்டு காலம் இந்த உலகத்திலே வைத்து நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்.
But the next moment,
ஆனால் அடுத்த நிமிஷம்
you may have passed the life beyond.
நீங்கள் இனி வரப்போகிற அந்த வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கலாம்.
My dear friends,
அருமையான நண்பர்களே,
this is a very solemn occasion.
இது மிக மிக பயபக்தியுடைய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கிறது.
A time when we have gathered to consider one of the most serious issues in life.
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி அலசி பார்ப்பதற்காக, யோசித்து பார்ப்பதற்காக, சிந்தித்து பார்ப்பதற்காக நீங்கள் வந்து கூடியிருக்கிறீர்கள்.
இங்கே
ஏழ்மை குறித்து பேசுவதற்காக நான் வரவில்லை. அல்லது அங்கே வேலையற்ற காரியங்கள் குறித்து நான் பேசுவதற்காக வரவில்லை. அல்லது அங்கே அரசியலை பற்றி பேசுவதற்காக வரவில்லை. மதத்தை குறித்து பேசுவதற்கு இங்கு வரவில்லை.
We are here tonight to think of one of the most serious things that we can ever consider in our whole life.
வாழ்க்கையிலேயே நாம் யோசித்து பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான காரியத்தை குறித்து சிந்தித்து பார்ப்பதற்காக தான் இங்கு நாம் வந்து
கூடியிருக்கிறோம்.
இந்த வாழ்க்கையை குறித்து தான் நாம் எப்பொழுதும் யோசித்துக்
கொண்டிருக்கிறோம்.
காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்குமா இந்த வாழ்க்கையை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
இருக்கக்கூடிய
அந்த வாழ்க்கை குறித்து எப்பொழுது சிந்தித்திருக்கிறாயா?
Is that really important?
அவ்வளவு முக்கியமானது?
Yes, it is.
முக்கியம்தான்.
I once heard what a doctor in Vellore CMC said. CMC
ல இருக்கக்கூடிய டாக்டர் வெல்லூர், டாக்டர் அவர்கள் வெல்லூர்ல இருக்கார். அவர் எனக்கு சொன்னார்,
he was talking about our heart beat.
நம்முடைய இதய துடிப்பை குறித்து அவர் சொன்னார்.
This is the way he put it.
அதை இதுமாக தான் அவர் சொன்னார்.
He said our heart is not beating tak 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 non stop. No.
நம்முடைய இதயமானது அங்கே டக் 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 என்று அடிக்கிறது, நிற்காம அடிக்கிறேன்னு
சொன்னார். When our heart beats, there is a pause in between each
time. அங்கே அங்கே டக் டக் என்று சொல்வதற்கு இடையிலே
அதனுடைய
அர்த்தம் இதுதான்.
You know why it pauses?
ஏன் கொஞ்ச நேரம் தெரியுமா?
It is looking up to the Creator.
அன்னை உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி பார்க்கிறது.
Shall I say tough also or shall I stop here?
நான் அங்கே தப்பு என்று அடுத்து சொல்லாமா இல்லை இதோட நிறுத்தி விடலாமா கேட்குது.
And the Creator says, okay, go ahead.
ஆண்ட வச்சிருக்கிறார் ஆடி.
And it says, stop.
அது தப்பு என்று அடிக்கிறது.
And again it starts.
அதுக்கப்புறம் நிறுத்துது.
Come on, what shall I do now?
ஆண்டவரே என்ன செய்யறது?
Okay, one more time.
சரி.
And it says,
அது என்ன சொல்கிறது?
Then it pauses.
அதுக்கப்புறம் நிறுத்துது.
What to do now?
என்ன செய்யறது கேட்குது.
Shall I go ahead?
போலாமா?
Creator says, okay, go ahead.
நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா உண்டுபண்ணினவர் போ என்று சொல்கிறார்.
And one day the heart looks up.
ஒரு நாளாக அவரை நோக்கி பார்க்கும் போது
கிரியேட்டர்
அது நம்மை உண்டாக்கின தெய்வம் என்ன சொல்லுவா?
போது None of us know when that point is.
அந்த போதும் என்ற நேரம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது வரும் என்று சொன்ன ஒருவருக்கும் கூட தெரியாது.
That is the point when we go to a life beyond this life.
அந்த நேரம் வந்த பிற்பாடு தான் நாம் அடுத்த வாழ்க்கைக்கு போகிறோம். இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கைக்கு போகிறோம்.
Now I'm not trying to say that all of you will die tomorrow.
நாம் எல்லாம் ஆறு நாளைக்கு செத்துடுவோம் சொல்லுங்க.
I'm just trying to make you think of the reality of a life beyond which is certain.
பாருங்கள், நமக்கு வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற இந்த உண்மையை உங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இப்ப லைஃப் பியாண்ட் இஸ் சோ ஷூர்,
நமக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை நிச்சயமா இருக்கிறது
என்றால்
தேவனுடைய வசனமாகிய வேத புஸ்தகமானது அதிபத்து தெளிவாக நமக்கு சொல்லுது
என்றால்
அவருடைய வேத வசனத்தில் அதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லி
இருப்பாரானால்
அந்த வாழ்க்கைக்குள்ளாக எவ்விதமாக நாம் பிரவேசிப்பது? அந்த வாழ்க்கைக்காக நாம் எவ்விதமாக ஆயத்தமாவது? அதற்காக நீ ஆயத்தமாக
இருக்கிறாயா?
இந்த வாழ்க்கைக்கு பின்பாளிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு போவதற்காக நீ ஆயத்தப்பட்டு தயாராக இருக்கிறாயா?
That is what I want to speak to you on tonight. I want to speak to you about a man who had lost all hope for this life. He had no hope for the life beyond also.
மாத்திரமல்ல வரப்போகிற வாழ்க்கை குறித்து அந்த விதமான நம்பிக்கை கூட அவர் இல்லாதவராய்
காணப்பட்டார்.
அவருடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திற்காக வந்துவிட்டார்.
ஆனால்
அவருடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியம் சில காரியம் நடந்தது.
And he entered the life beyond with a smile on his face.
அவருடைய உள்ளத்திலே புன்முறுவலோடு கூட வரப்போகிற வாழ்க்கைக்குள்ள சந்தோஷமாய்
பிரவேசித்தான்.
பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் இப்படிப்பட்ட காரியம் இந்த இரவிலே நடக்கக்கூடாது.
நம்முடைய
கடந்த கால வாழ்க்கை பயங்கரமாக ஒருவேளை இருக்கலாம்.
ஒருவேளை
நீங்கள் நம்பிக்கையற்ற நிலையற்ற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
ஆனால்
நீங்கள் சந்தோஷத்தோடு கூட புன்முறுவலோடு கூட வரப்போகிற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கிறது.
Shall we meet you about that man who found the hope beyond this life?
இந்த வாழ்க்கைக்கு பின்பாடு உள்ள வாழ்க்கையை குறித்து நம்பிக்கையை பெற்றுக் கொண்ட அந்த மனுஷனை குறித்து நாம் இப்பொழுது வாசிக்கலாம்.
Listen to this.
கவனியுங்கள்.
Luke's Gospel chapter 23.
லூக்காவின் சுவிசேஷம் 23 அதிகாரம்.
We are going to read verses 39-43.
லூக்காவின் சுவிசேஷம் 23 அதிகாரம் 39 முதல் 43 வரை.
லூக் 23:39-43.
லூக்காவின் சுவிசேஷம் 23 அதிகாரம் 39 முதல் 43 வரை. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ள என்று அவரை இருந்தான். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆற்றலுக்கு உட்பட்டவனாயிருந்தோ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயபடி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திருடும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
Here is a man who has wasted his life.
One day, he was a man who was wasting his life. A man who
has messed up his whole
life. And the
law went after him and caught him.
அங்கே சட்டம் அவன் பின்னாலே சென்று அவனை கைது செய்தது.
And he is now being hanged to death or crucified to death.
இப்பொழுது அவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான்.
The worst kind of punishment that the worst criminals get.
அங்கே மிக மோசமான குற்றவாளிக்கு தான் இந்த மோசமான தண்டனையை அந்த காலத்தில் கொடுப்பார்கள்.
He is hanging on the cross nailed to the tree.
அங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவன் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறான்.
All his hope for this life and the next life is
அவருடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை இந்த உலகத்து வாழ்க்கைக்கான நம்பிக்கையும் வரப்போகிற உலகத்துக்கான நம்பிக்கையெல்லாம்
போய்விட்டது.
அந்த சிலுவையிலிருந்து மறுபடியும் ஜீவன் பெற்றுக் கொள்ள போவதில்லை.
அவன்
சில நிமிஷங்களுக்குள்ளாக வரப்போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் கடந்து போக
போகிறான்.
அவனுக்கு பக்கத்திலே ஆண்டவரே சுமாங்கே சிலுவையிலே தொங்கிக்
along with another thief.
இன்னொரு கள்ளனும் கூட அங்கே பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறான்.
Now Jesus was in the middle and these two thieves were on both sides.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுவிலே இருக்கிறார். ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு கள்ளர்கள் இருக்கிறார்கள்.
Now the word used here shows us that he was not just a petty thief, he was a criminal.
பரிசுத்தவான் சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாக சாதாரண திருடன் அல்ல, மிக மிக பெரிய ஒரு திருடனாய்
காணப்பட்டான்.
தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டவனா
இருக்கிறான்.
அவன் அங்கே அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து
போட்டான்.
இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக்
கொண்டிருக்கிறான்.
இங்கே போகிறான் என்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்
இருக்கிறதா? நோ டவுட்.
அவன் நரகத்துக்கு எப்படிதான் போய் கொண்டிருக்கிறான்? அது உண்மையான காரியம் தான்.
That morning when he was taken out of the prison,
காலையிலே சிறைச்சாலையிலிருந்து அவன் வெளியே கொண்டு வரும்போது,
as he was putting each step forward, walking forward,
ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்து கொண்டு போகும்போது,
he was slowly getting closer and closer to hell.
அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவன் மரணத்தை நோக்கி நெருங்கி போய்கொண்டே
இருக்கிறான்.
பயங்கரமான பாவ வாழ்க்கை அவர் வாழ்ந்தான்.
But the passage we read,
அதனால நான் வாசித்த இந்த பகுதியிலே என்ன பார்க்கணும் தெரியுமா?
Though he started off to go to hell in the morning, he ended up in paradise in the evening.
காலையிலே அவன் நரகத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த போது, அவன் நாளையிலே முடிக்கும் போது அவன் போட்சத்திலே முடிக்கிறான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம்.
What a great miracle.
பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்.
A man who started off to go to hell ending up in heaven.
நரகத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தவன் அங்கே மோட்சத்திலே போய் முடிக்கிறான்.
That morning he was going to a place of darkness.
அவன் காலையிலே புறப்பட்ட போது இருளான ஒரு இடத்தை நோக்கி புறப்பட்டான்.
But that evening he ended up in a place of eternal light.
ஆனால் நித்திய வெளிச்சம் உள்ள ஒரு இடத்திலே போய் அவன் வாழ்க்கை முடிகிறது மாலையிலே.
That morning he was going to spend his eternity with Satan and his angels.
அங்கே காலையிலே அவன் ஆரம்பித்த போது சாத்தானோட தூதர்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போக அங்கே அழுகையும் பத்தடிப்பும் உள்ள இடத்தை நோக்கி அவன் காலையிலே பயணத்தை
ஆரம்பித்தான்.
மாலையிலே அவன் போய் முடிக்கும் போது சந்தோஷமும் களிப்பும் மகிழ்ச்சியும் உள்ள இடத்திலே அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. காலையிலே அவனுடைய பேர் கள்ளன்
திருடன்.
ஆனால் மாலையிலே அவனுடைய பேர் பரிசுத்தவானாயிற்று.
என்ன
அற்புதம் பாருங்கள்.
What happened to him during that day?
அருமையானவர்களே, அவருக்கு என்ன நடந்தது அந்த நாளிலே?
You know, people say in order to go to heaven you have to do good deeds.
மக்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள், நீ மோட்சம் போக வேண்டும் என்று சொன்னால் நல்ல காரியம் செய்ய வேண்டும்.
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்
அல்லவா?
Probably you
yourself say
that. நீங்களே கூட
என்ன நல்ல காரியத்தை செய்தான் என்று சொல்லுங்கள்.
அவன்
அங்கே ஏழைகளுக்கு கொடுத்தானா? அங்கே பத்தியாயிரவர்களுக்கு ஆகாரம்
கொடுத்தானா?
யாருக்காவது எந்த விதத்திலாவது அந்த நாளிலே உதவி செய்தானா? சிறுமையிலே அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த கண்ணன் அந்த நேரத்திலே ஒன்றுமே செய்ய
முடியாது.
ஒரு சின்ன நல்ல காரியத்தை கூட அந்த நாளிலே அவன் செய்யவே இல்லை. அப்படி இருக்குமானால் அவன் பரதேசிலே போய் அந்த வாழ்க்கை எப்படி முடிந்தது?
மக்கள்
என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எங்க மதத்தில் சேருங்க, எங்க மதத்தில் சேருங்க, ஒற்று போவீர்கள் என்று சொல்கிறார்கள். எந்த மதத்தில் எந்த மனுஷன்
சேர்ந்தான்?
எந்த ஒரு மதத்தில் வந்து மனுஷன் சேரவில்லை. எங்க சபைக்கு வாங்க, எங்க மோட்சத்துக்கு போவீங்களே சொல்லி அநேகரும் கூட கூப்பிடுவார்கள். நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் அப்படி மோட்சத்துக்கு போவீர்கள்
சொல்லுவார்கள்.
எங்க பாதிரியாரத்தில் வந்து நீங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணுங்கள், மோட்சத்துக்கு போவீர்கள் சில பேர் சொல்லுவார்கள்.
அருமையானவர்களே,
இந்த கண்ணன் இந்த காலத்திலே ஒன்றை கூட அவர் செய்யவில்லை. அந்த நாளிலே உலக ரட்சகரை அவன்
சந்தித்தான்.
அவனால் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியத்தை அந்த நாளிலே அவன்
செய்தான்.
சிறுமையில் அடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கும் போது
அவன்
கையை அசைக்க முடியாது.
அவனுடைய
காலை ஒரு அங்குல அளவுக்கு கூட அவனால் அசைக்க முடியாது. சரீரத்தினாலே எந்த ஒரு காரியத்தை அவனால் செய்யவே முடியாது. அவன் அப்படியே
ஒட்டமடைந்தான்.
கூட திணறிக்
கொண்டிருந்தான்.
அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது.
ஆனால்
ஒரே ஒரு காரியத்தை அவனால் செய்ய
முடியாது.
அவன் அங்கே ஆண்டவரே நம்பிக்கை விசுவாசம் வைக்க முடியும்.
That's the only thing he did during that day.
அந்த நாளிலே அந்த ஒரு காரியத்தை தான் அவன் செய்தான்.
And Jesus said,
ஆண்டவரே சொன்னார்,
Surely I am telling you,
உண்மையாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன்,
Today,
இன்றைக்கு,
You will be with me in paradise.
நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய்.
This man got
வரப்போகிற வாழ்க்கைக்கான நம்பிக்கையான இப்பொழுது பெற்றுக்
கொண்டான்.
அவருடைய காரியமானது நிச்சயமாக கொடுக்கப்பட்டது.
ஆண்டவரே
சுக்ரிஸ்வானவர் அவரை பரதேசிக்கு கைப்பிடித்துக் கொண்டு சென்றார்.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
He did only one thing.
ஒரே காரியத்தை செய்தார்.
But let me explain it this way.
அதை நான் இதுமாய் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன்.
He took three steps to salvation.
இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அவர் மூன்று படிகளை எடுத்து வைத்து சென்றார்.
These are the three aspects of the same thing that he did.
அவன் செய்த காரியத்தினுடைய மூன்று அம்சங்களாக இந்த காரியங்கள் இருக்கிறது.
If you do those three things,
இந்த மூன்று காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வீர்களானால், உங்களுடைய பாவங்களும்
மன்னிக்கப்படும்.
உங்களுக்கு கூட வாழ்க்கைக்கு பின்னாலே நம்பிக்கையோடு கூட போக முடியும்.
What are those things?
என்ன மூன்று காரியங்கள்?
You see, as he was hanging on the cross,
அவன் இந்த மாதிரி சிலுவையிலே தொங்கிக்கொண்டிருக்கிற போது,
in other gospels we read that he also joined his friend the other thief in speaking against Jesus.
அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாக பேசினான் என்று சொல்லி மற்ற சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம்.
But then something happened in his heart.
அந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு காரியம் அவங்களே நடைபெற்றது.
அங்கே
உதவியற்றவனாக சிறுமியிலே சொல்லிக்
கொண்டிருக்கிறான்.
சரீரத்தினால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதவனாய்
காணப்பட்டான். ஆனால்
அந்த சிந்தையிலே அவனுடைய மூளையிலே சில காரியங்களை அவனால் யோசிக்க முடிந்தது.
தன்னுடைய
கடந்த கால வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பார்த்தான்.
I have broken God's moral laws.
தேவனுடைய சட்டங்களை எல்லாம் உடைத்து போட்டேன்.
I've done things I should never have done.
செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் நான் செய்து விட்டேன்.
And therefore I am suffering now.
ஆகையால் நான் இந்த பாடுகளை நான் படுகிறேன்.
How do I know he thought like that?
நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த காரியத்துக்கான பலனை பெற்றுக் கொள்கிறோம் என்று
சொல்லுகிறான்.
நாம் தவறான காரியத்தை செய்திருக்கிறோம். அதுதான் உடன்படி.
He acknowledged his sinfulness.
தன்னுடைய பாவத்தை அவன் ஒத்துக்கொண்டான்.
He realized that he was wrong.
அவன் தவறு செய்தவன் என்பதை அவன் ஒத்துக்கொண்டான்.
And I deserve punishment.
எனக்கு அங்கே தண்டனை தான் வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொண்டான்.
My dear friend,
அருமையான நண்பர்களே,
that is step number one.
பாருங்கள், நீங்கள் எடுக்க வேண்டிய முதலாவது படி இதுதான். இந்த ஒரு படியை நாம் எல்லாரும் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Many years ago, I was speaking in Madhya Pradesh.
அநேக வருஷங்களுக்கு முன்பாக நான் மத்திய பிரதேசில பேசிக்
கொண்டிருந்தேன்.
அங்கே கூட்ட முடிந்த பிற்பாடு ஒரு வாலிபத்திலே வந்தார்.
நான்
ஒரு பாவி என்று நினைக்கிறேன்.
And I told that man, okay, I am going to appoint you as the judge of your life. You are the convict and you are the judge also. I said, you look at your life and make this judgment. This young man standing here,
இந்த வாலிபன் நின்று கொண்டிருக்கிறான்.
In all his 20 years of life, that is, he was about 20 years of age.
அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கலாம், 20 வருஷமா வாழ்ந்தவனாக இருக்கிறான்.
Has never done anything that he knew to be wrong.
தப்பு என்று தெரிந்து எந்த ஒரு காரியத்துமே இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யவே இல்லை.
Therefore, I set him free.
ஆகிய நான் காரியங்களை விடுதலையாக இருக்கிறேன்.
I said, you say this about your life.
உன்னுடைய வாழ்க்கை குறித்து நீயே இந்த காரியத்தை சொல்லு என்று சொன்னேன்.
He thought for a minute.
ஒரு நிமிஷம் யோசித்தான்.
And then he said.
அதுக்கப்புறம் அவன் சொன்னான்.
I think I'm a sinner.
நான் ஒரு பாவி என்று நினைக்கிறேன் என்று சொன்னான்.
Oh my friend, you don't have to take doctorate to know that.
நீங்கள்
இதுமாக
உங்கள் கைகளை உங்கள் இதயத்திலே வைத்து உங்கள் மனதை நீங்களே கேட்டுக்
கொள்ளுங்கள்.
உங்கள் மனசாட்சியை நீங்கள் கேளுங்கள்.
நான்
எப்பொழுதாவது உண்மையான காரியத்தை மட்டும் பேசியிருக்கிறேனா?
And what is the answer? Yes, I have said things that were not true. Have I thought or imagined things that were wrong? And the answer is yes. Your own conscience tells you that you have done things you should not have done.
நீ செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்துவிட்டாய் என்று சொல்லி உடைய சொந்த மனசாட்சியை உன்னிடத்திலே சாட்சி சொல்லும்
வாய்ப்பு.
சிந்தனைகளை ஏறும் நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. சன்மார்க்க சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் நீயே குறைத்து போட்டாய்.
பிகாஸ் ஆஃப் யுவர் சின்ஃபுல்னஸ்
உன்னுடைய பாவ சுவாபத்தினாலே அதை செய்தாய்.
எவ்ரி ஆனஸ்ட் பர்சன் ஹஸ் அட்மிட் தட் ஹி இஸ் எ சின்னர் பிஃபோர் எ ஹோலி காட்.
உண்மையுள்ள எந்த மனுஷனும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் பாவியாய் இருக்கிறேன் என்று நிச்சயமாய் ஒப்புக்கொள்வார்.
We need to come to that point where we would admit our sinfulness.
நாம் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும்.
Have you come to that point any time in your life?
வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்களா?
Do you realize tonight that you are a sinner standing as guilty before God's court of law?
அங்கே தேவனுடைய நீதிமன்றத்திலே தேவனுக்கு முன்பாக நான் ஒரு பாவியாக குற்றவாளியாக இருக்கிறேன் என்ற காரியத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா?
This man came to that point.
மனுஷன் அந்த நிலைமைக்கு
வந்தான்.
நானும் நீதியாக நியாய
தீர்க்கப்பட்டேன்.
அநேக தவறுகளை நான் செய்திருக்கிறேன்.
இரண்டாவது
குற்றத்தையும் செய்யவே இல்லை.
He is not dying for his sin.
அவருடைய பாவத்திற்காக அவர் மரிக்கவில்லை.
Then for whose sin is he dying?
அப்படி என்று சொன்னால் அவர் யாருடைய பாவத்திற்காக மரிக்கிறார்?
He has not done anything wrong.
எந்த விதமான தவறையும் அவர் செய்யவே இல்லை.
And then this Jesus,
இந்த இயேசு,
he is a king.
அவர் ஒரு ராஜா.
He doesn't look like a king.
அவர் அங்கே ராஜாவை போல காட்சியளிக்கவில்லை.
His whole body is bleeding.
அவருடைய முழு சரீரம் அங்கே ரத்தம் சொட்டுகிறது.
There's hardly a piece of cloth around his waist.
அவருடைய இடுப்பிலே ஒரு சின்ன துண்டு மாத்திரம் தான் இருக்கிறது.
He's just a piece of mud flesh.
அங்கே ஒரு ரணம் துண்டு மாதிரி தான் அவர் காட்சியளிக்கிறார். மாமிச துண்டாக அவர் காட்சியளிக்கிறார்.
But this man realized that Jesus was a king and he had a kingdom.
ஆனால் இந்த இயேசு ராஜா என்று இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி இந்த மனுஷன் அறிந்து
கொண்டான். உங்களுடைய
ராஜ்யத்திலே நீ திரும்பி வரும்போது என்று சொல்லி அவன்
சொல்கிறான்.
அவர்கள் மரணத்தோடு கூட அவருடைய வாழ்க்கை முடியவில்லை
என்று
அவர் திரும்ப வரப்போகிறார்.
Did you ever think of a dying man as one who comes back?
அவர்கள் சாகப் போகிற ஒரு மனுஷனை பார்த்து அவன் திரும்ப வரப்போகிறான் என்று சொல்லி எப்பொழுதாவது
நினைத்திருக்கிறீர்களா? Jesus Christ was going to come back.
திருடனை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று சொல்லி அவன் அறிந்து
கொண்டான்.
அவன் அவருக்கு திரும்பி பார்த்து ஆண்டவரே என்னை நினைத்தள்ளோ என்று சொன்னான். அவருடைய அர்த்தம் என்னவென்றால் என்னை ரட்சித்தள்ளோ. ஆண்டவரே நீர் ஒருவர் தான் என் பாவத்தை மன்னிக்க வல்லவர் என்று
சொன்னார்.
நீர் ஒருவர் தான் என்னை ரட்சிக்க வல்லவர்.
ஆண்டவரே
என்னை ரட்சியோ.
ஆண்டவரே உதவி செய்யோ. Will you ever tell a dying man to help you?
மரிக்கிற சமுதாயத்திற்குரிய ஒரு மனுஷனை பார்த்து எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களா?
Here is a man breathing his last on the death bed.
பரங்களிலே மரிக்க போகிற நிலையிலே கடைசி மூச்சு விடுவதற்காக ஒரு மனுஷன் இருக்கிறான்.
Will you go to him and say, please help me, remember me?
அவனிடத்தில் போய் ஐயா என்னை நினைவு கூறுங்கள், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்களா?
No, he needs your help.
பரங்கள் அவனிடத்தில் நாம் கேட்க மாட்டோம், அவனுக்கு உன்னுடைய உதவி தேவையாக
இருக்கிறது.
ஒரு மனுஷனை பார்த்து எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும் என்று சொல்லி கேட்க
மாட்டோம்.
இந்த மனுஷன் தன்னுடைய பாவ சுவாபத்தை ஒத்துக்கொண்ட போது
அவனுடைய
மனதான புத்தொழி பெற்றது.
Jesus was no ordinary man.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானால் அவர் சாதாரண மனிதர் அல்ல என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒரு புதிய அறிவு பெற்றுக்
கொண்டான்.
அவர் தான் என்னை ரட்சிக்க வல்லவர் என்று அன்றைக்கு அவன் அறிந்து கொண்டான்.
Have you realized who Jesus Christ is?
ஆண்டவர் இயேசு யார் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா?
He is not just a philosopher.
அவர் ஒரு தத்துவ ஞானி அல்ல.
Not just a religious leader.
அவர் ஒரு மத தலைவரும் அல்ல.
He is God.
Devan.
But why is he on the cross?
He
came down in the person of Jesus Christ. To suffer the punishment that you and I should have suffered for our sins.
நம்முடைய பாவத்திற்காக நாம் அடைய வேண்டிய தன்மையை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே அவர் வந்தார்.
The Bible repeatedly says
அந்த காரியத்தை இந்த வேதமானது மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறது.
In Matthew chapter 26,
மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம்,
Jesus himself told his disciples,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷரிடத்திலே சொன்னார்,
as he gave them bread and wine,
அவரது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து,
Jesus said,
ஆண்டவர் சொன்னார்,
Matthew 26:28,
மத்தேயு 26 அதிகாரம் 28 வசனம்,
this is my blood,
இது என்னுடைய ரத்தம்,
which is shed for the remission of the sins of many,
அநேகருடைய பாவ மன்னிப்பிற்கு சித்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இது இருக்கிறது என்று சொன்னார்.
What's the meaning of that statement?
அதனுடைய அர்த்தம் என்ன?
I am shedding my blood, I am dying so that your sins can be forgiven.
நான் அங்கே மறிக்கிறேன், மறிக்கும் போது என்னுடைய ரத்தத்தை சிந்துகிறேன், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக என்னுடைய ரத்தத்தை சிந்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
My dear friends, God is a holy God.
அருமையான நண்பர்களே, தேவன் பரிசுத்தராயிருக்கிறார்.
He must punish sin.
அவர் பாவத்தை தண்டிக்க வேண்டும்.
And the Bible says that the punishment for sin is eternal hell.
பாவத்தின் அங்கு சம்பளமானது அங்கு நித்திய நரகம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
It is eternal death.
அது நித்தியமான மரணம்.
That is being separated from God forever.
அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், தேவனை விட்டு நித்தியத்திற்கு பிரிக்கப்படுவதுதான்.
Everyone who has sinned will be cast away from the presence of God forever, and that is called hell in the Bible.
பாவம் செய்தவனும் நித்தியமாக தேவனை விட்டு நித்தியத்திற்கு பிரிக்கப்பட்டு தள்ளப்படுகிறான். அப்படியாக தள்ளப்பட்ட அந்த இடத்திற்கு தான் நரகம் என்று பெயர்.
That's a terrible place to be in for all eternity.
அது நித்திய நித்தியமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது.
That is what should have happened to you and to me.
உங்களுக்கும் எனக்கும் அந்த இடம் தான் கிடைத்திருக்க வேண்டியது.
Because we have all sinned against God.
இருந்தால் நாம் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம்.
But because God loved us,
தேவன் நம்மை நேசித்தபடியாலே,
in the person of Jesus Christ, he came down all the way from heaven.
அங்கே வானத்திலிருந்து அங்கே பூமிக்கு ஆண்டவர் இயேசு என்ற பெயரையுடையவராக அவர் வந்தார்.
And the cross of Calvary, Jesus died for you and for me.
உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்தார்.
Jesus himself said, I am dying to save you that your sins can be forgiven.
உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் உனக்காக சிலுவையிலே மரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார்.
He is not just a religious leader.
அவர் ஒரு மத தலைவர் அல்ல.
He is the savior of the world.
உலக ரட்சகராயிருக்கிறார்.
And the Lord Jesus died for every sin in the world.
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவிகளுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார்.
He died for all the thieves in this world.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருடர்களுக்காக மரித்தார்.
He died for all the drunkards in this world.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடிகாரர்களுக்காக மரித்தார்.
He died for all the adulterers in this world.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விபச்சாரக்காரர்களுக்காக மரித்தார்.
He died for all the liars in this world.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பையனுக்காக மரித்தார்.
He died for all the drunkards in this world.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடிகாரர்களுக்காக மரித்தார்.
My friend, Jesus Christ died for you.
நண்பர்களே, உனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார்.
And he suffered the punishment of your sin.
உன்னுடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டு அதை அவர் சகித்தார்.
அப்போஸ்தலன் பீட்டர் டெல்ஸ் அஸ்,
நமது பாவங்களை நமது சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். சிலுவையிலே வந்த போது கைவிடப்படக்கூடிய அந்த நிலைமையை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சகித்தார்.
He suffered the punishment of all your sins.
உன்னுடைய எல்லா பாவத்துக்கான தன்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சகித்தார்.
You should accept that by faith.
அதை நீ விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
And the third thing he did.
மூணாவதாக செய்த காரியம் என்னவென்றால்,
he not only realized who he was.
அவன் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல,
he not only realized who Jesus was.
ஆண்டவர் இயேசு யார் என்று சொல்லி அவன் உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல,
he did one more thing.
இன்னும் ஒரு காரியம் செய்தான்.
He turned to the Lord Jesus in faith.
விசுவாசத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே திரும்பினான்.
And said, Lord, save.
ஆண்டவரே நீ ரட்சியு.
Remember me.
ஆண்டவரே நீ நினைவு கூறு.
I turn to you in repentance.
ஆண்டவரே நான் மனந்திரும்பியும் அண்டே வருகிறேன்.
You alone can save me.
நீர் மாத்திரம்தான் என்னை ரட்சிக்க முடியும்.
Forgive.
That's
the third thing we need to do.
நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் அதுதான்.
Realizing I'm a sinner.
நான் ஒரு பாவியை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
Believe that the Lord Jesus died for your sins on the cross.
அந்த சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும்.
Turn to him from the depth of your heart tonight.
உள்ளான உள்ளத்திலிருந்து உண்மையாய் அவரிடத்தில் நீ மனம் திரும்பி வர வேண்டும்.
Ask him to save.
ஆண்டவரே ரட்சியும் என்று கேட்க வேண்டும்.
Lord Jesus forgive me.
ஆண்டவரே மன்னியும்.
I trust you as my savior.
ஆண்டவரே நான் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்.
I trust you to forgive my sins. என்
பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
Save me tonight.
ஆண்டவரே ரட்சியும்.
If you will make that prayer.
அந்த ஜெபத்தை நீ பண்ணுவாயானால்
you will be saved.
நீ ரட்சிக்கப்படுவார்.
And what did Jesus say?
ஆண்டவர் என்ன சொன்னார்?
Today.
இன்றைக்கு.
You will be with me in paradise.
பரதேசிலே மோட்சத்திலே நீ என்னோடு கூட இருப்பார்.
Truly.
உண்மையாகவே.
This is most certain.
நிச்சயமாய் அவர் சொல்லுகிறார்.
No doubt about this.
சந்தேகமில்லை.
I am telling you.
நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார்.
You will be with me in paradise.
நீ என்னோட கூட பரதேசியிலே இருப்பாய்.
What's the meaning of that?
அதனுடைய அர்த்தம் என்ன?
Your sins are forgiven.
உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
You have been made a saint.
நீ அங்கே பரிசுத்தமாய் ஆக்கப்பட்டிருக்கிறாய்.
I will take you to be with me where I am going.
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீ இருக்கும்படியாக எடுத்துக்கொண்டு போவேன்.
Oh, I wish if I could go on and on and on and continue to tell you this.
பாருங்கள், நீங்கள் எந்த விதமான மதத்திலே காரியங்களை செய்ய வேண்டாம். நீங்கள் இப்படி செய்ய வேண்டிய காரியமெல்லாம் உங்களை படைத்த உங்கள் தெய்வத்தோடு தான் செய்ய வேண்டும். அவருக்கு விரோதமாக நீங்கள் பாவம்
செய்தீர்கள்.
உங்கள் சிந்தனைகளை நீங்கள் அங்கே தவறாக
பயன்படுத்தினீர்கள்.
உங்கள் சரீரத்தில் கூட உடலை கூட நீங்கள் தவறாக
பயன்படுத்தினீர்கள்.
நீ செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் அதே செய்திருக்கிறாய். வாழ்க்கையுடைய எல்லா ரகசியங்களும் அவருக்குள்ளாக வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது.
You stand as a guilty sinner before God.
ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நீ அங்கே குற்றவாளியாக இருக்கிறாய்.
And your sins will definitely fetch punishment.
உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் தண்டனையை கொண்டுதான் வரும்.
If you die tonight,
இன்றைக்கு நீ மரிப்பாயானா,
your sins,
உன்னுடைய பாவங்களிலே நீ
மரிப்பாயா,
எங்கே போவாய்?
Oh my friend, as we close this meeting,
இந்த கூட்டத்தை நாங்கள் முடிக்க போகிறோம்.
Thank you for coming and listening to this
message. இந்த செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்.
But we want you to do what this speech did.
ஆனால் இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு.
Wherever you are sitting,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஓ தேவனே,
நான்
ஒரு பாவி என்பதை உணர்ந்து
கொள்கிறேன்.
உங்களுடைய தண்டனை தான் எனக்கு
ஆனால்
எனக்கு முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்தார் என்று நான்
விசுவாசிக்கிறேன்.
ஆண்டவரே உம்மிடத்தை நான் திரும்புகிறேன்.
I want you to forgive.
என் பாவத்தை நீர் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
saved?
Will
you make that your prayer?
This
very
moment, the
Lord will say
that. You
will get hope for life beyond.
Shall we all
close our eyes in
prayer? As we conclude
this meeting,
in few minutes we are going
to leave this place.
Please stay back
till the prayer is
over. If
God has spoken to your heart,
if
you have been convicted of your sin, are you willing to trust the Lord Jesus to forgive your sins
tonight?
Do you want forgiveness of sins
tonight? Are
you willing to trust Jesus as your
Savior? And
pray the prayer that this thief prayed. If you are desirous of doing
that,
I want to help you with this
prayer.
Merely repeating after me will not save you.
நான் சொல்லுகிற ஜபத்தை நீங்கள் அப்படியே சும்மா சொல்வீர்களானால் உங்களுக்கு ரட்சிப்பு வந்துவிடாது.
But you can pray this sincerely from your heart to God.
ஆனால் உங்கள் உள்ளத்திலிருந்து உண்மையாக நீங்கள் இந்த ஜபத்தை செய்வீர்களானால்
then your sins will be forgiven.
அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்.
Are you ready to pray?
அந்த ஜபத்தை பண்ண நீங்கள் ஆயத்தப்படவா இருக்கீர்களா?
Will you tell God?
தேவனிடத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களா?
Oh God,
தேவனே,
I realize I'm a sinner.
நான் பாவி என்பதை நான் உணர்ந்து
கொண்டேன். I know I deserve your punishment.
உம்முடைய தண்டனை தான் எனக்கு வர வேண்டும்.
But I believe that the Lord Jesus died for my sins.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எனது பாவத்துக்காக மரித்தார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்.
Tonight,
இன்றைக்கு
I turn to you.
ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வருகிறேன்.
Forgive my sins.
என் பாவத்தை மன்னியும்.
Come into my heart.
என் உள்ளத்திலே வாரும்.
I trust you as my Savior.
நான் என் சொந்த இரட்சகராக உம்மை ஏற்றுக்கொள்கிறேன்.